الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهم يسترخون فيها ربنا أخرجنا نعمل صالحا غير الذي كنا نعمل أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير فذوقوا فما للظالمين من نصير صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أعذر الله إلى امرئ أخره الله حتى بلغه 60 سنة رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام அந்த சராசரங்களை படைத்து அவற்றையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், நாடியதை செய்யக்கூடியவன், அல்லாஹ் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் முடிவு செய்ததை எவராலும் மாற்றவோ நீக்கவோ முடியாது என்று ஆரம்பமாக அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுவை புகழ்கிறேன், துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உண்மைகளை எல்லாம் உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், தூதர்கள், அவர்களில் எல்லோரிலும் இறுதியானவர்களாக உலகத்தாருக்கே ரஹ்மத்தாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுக்கு துணை நின்ற, அவர்களுக்கு உதவியாக இருந்த அவர்களது குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தோழர்கள், உலகம் முடியும் வரை வாழக்கூடிய எல்லா மூமின்கள் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் ஏற்பட வேண்டும் என்று ஆரம்பமாக நான் அல்லாஹுவை வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹுடைய மாளிகையில் எதிக்காவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் எமது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை எடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அவன் தடுத்த விடயங்களை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் ஆரம்பமாக வேண்டிக் கொள்கிறேன். மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களிலெல்லாம், பாக்கியங்களிலெல்லாம் மிகவும் உயர்ந்த ஒரு சிறந்த பெருமதியான, பெருமதி கூற முடியாத ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியம்தான் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை. உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எமது காலை, எமது மாலை, எமது இரவு, எமது பகல், இவைகளெல்லாம் விலைமதிப்பற்ற செல்வங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், நிஅமத்தான் மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன்நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். இரண்டு அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன, அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாக்கியங்களில் எம்மில் பலர் மக்களில் பலர் நஷ்டவாளிகளாக அதை முறையாக பயன்படுத்தாது நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ஆரோக்கியம், மற்றது வாழ்க்கையில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள். அஸ்ஸிஹத்துல் ஃபராஹ். நாம் உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இது நாம் பிறந்ததிலிருந்து கரைந்து கொண்டிருக்கிறது. நாம் எமது வாழ்க்கையின் பெரிய ஒரு பகுதியை கரைத்து விட்டோம். இன்று உலகம் அழியப் போகிறது, அது நடக்கப் போகிறதாம், இது நடக்கப் போகிறதாம் என்றெல்லாம் உலகத்திலே யார் யாரோ எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உடனே அழிகிறதோ இல்லையோ, அது பிறகுள்ள விடயம். நாம் அழிவின் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம், எமது வாழ்க்கை முடிவின் பக்கம் போய்கொண்டிருக்கின்றன, எமது வாழ்க்கை முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பல வருடங்களை கடத்திவிட்டோம். எமது இஸ்லாமிய வருடம் முஹர்ரம்லே ஆரம்பமாகி இப்பொழுது சஃபரிலே போய்கொண்டிருக்கிறது. டிசம்பரிலிருந்து இப்பொழுது ஜனவரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இவ்வாறு எமது நாட்கள் எம்மை விட்டும் விரண்டோடி கொண்டிருக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் எமது கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நரகவாதிகளுடன் நடைபெறக்கூடிய ஒரு சம்பாஷணையை பற்றி சூரத்துல் ஃபாத்திரிலே கூறுகிறார். நரகத்திலே நரகவாதிகள், நரகத்துக்கு சென்றவர்கள் கதறிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் அங்கு சத்தமிட்டு கதறிக்கொண்டிருப்பார்கள். ரப்பனா அஃரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கு. நாங்கள் ஏற்கனவே என்ன செயல்களில் ஈடுபட்டிருந்தோமோ அவைகளை எல்லாம் விட்டு ஒதுக்கி நல்ல செயல்களை நாங்கள் செய்து திரும்பவும் வந்து உன்னுடைய சுவர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும். எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியாக்குவாயாக என்று கெஞ்சுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுக்கு கூறக்கூடிய பதில், அவலம் நுஅம்மிருக்கும் ஃபீஹா மா யதக்கரு ஃபீஹி மன் தஸக்கர் வஜாஅக்கும்ல் நதீர் ஃதூகூ ஃமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர். உலகத்திலே நீங்கள் சிந்திக்கக்கூடிய அளவு வாழ்க்கையை நான் உங்களுக்கு உலகத்திலே கொடுக்கவில்லையா? சிந்திக்கக்கூடிய ஒருவர், நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எங்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்று சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு அவகாசத்தை நாம் உங்களுக்கு உலகத்திலே கொடுக்கவில்லையா? அதற்கு மேல் மிச்சமாக நபிமார்கள் என்று உங்களுக்கு எச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களை நான் அனுப்பவில்லையா? ஃபதூக்கு, நீங்கள் இப்பொழுது நரக வேதனை அனுபவியுங்கள். ஃபமால் இவ்வாலுமீன மின் நஸீர், இவ்வாறு அநியாயம் செய்தவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு விடையளிக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவு கால எல்லையை நாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லையா என்ற அந்த வார்த்தைக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சையீதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் 60 வருடத்தை அவர் கடத்திவிட்டார். அவருடைய வாழ்க்கையில் 60 வயது பூர்த்தி அடைந்து விட்டால் அவர் அந்த வயதை அல்லாஹ் சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திப்பதற்குள்ள அவகாசத்தை நாம் கொடுக்கவில்லையா என்ற அந்த நிலையை அவர் அடைந்து விடுகிறார். இந்த விடயம் இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஅஸர அல்லாஹு இலம் ரஇன் அஅஸரஹு அல்லாஹு ஹத்தா பல்லகஹு 60 சனா. ஒருவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து அவரை 60 வயது வரை உலகத்திலே வாழச் செய்தான் என்றால் அவர் அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் செய்ததற்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. அல்லாஹ் காரணம் சொல்லக்கூடிய நிலையை விட்டும் அவரை நீக்கி விடுகிறார். எவர் 60 வயதை அவர் தனது வாழ்க்கையில் கடத்திவிட்டு உலகத்திலிருந்து செல்கிறார் என்றால் அவருக்கு எனக்கு நேரம் இருக்கவில்லை, அவகாசம் இருக்கவில்லை, அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்று எந்த காரணமும் அவருக்கு கூறுவதற்கு முடியாது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். சையத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு அறிவிப்பு 40 வயது என்று வருகிறது. வேறு சில விரிவுரையாளர்கள் அவர்களும் சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திப்பதற்குள்ள அவகாசம் என்பது ஒருவருடைய உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, அவருடைய முடிகள் நரைப்பது, அவர்கள் உலகத்திலே பேர குழந்தைகளை காணுவது என்றெல்லாம் பல விளக்கங்கள் இந்த ஆயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எமது வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து விட்டோம். இப்பொழுது எங்களுக்கு முன்னால் கபர் இருந்து கொண்டிருக்கிறது, நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கயாம நாள் எப்பொழுது வரும் என்று கேள்வி தொடுக்கப்படும் பொழுதெல்லாம் உண்மையில் கயாம நாள் எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மகசா கயாம நாள் வரும் எப்பொழுது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் மல் மஸ்ஊலு அன்ஹா அஅலம மின ஸாயில், கேட்கப்படுபவருக்கும் தெரியாது கேட்கக்கூடிய உங்களுக்கும் தெரியாது, இதை அல்லாஹ் தன்னிடத்திலே மறைத்து வைத்திருக்கிறான். எனவே கயாம நாள் யாருக்கும் தெரியாது, அது எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைகளில் யாராவது ஒருவர் வந்து கயாம நாள் வரும் எப்பொழுது வரும் என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டார். மாற்றமாக அந்த சபையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய மிகவும் வயது குறைந்த ஒருவரை காட்டி இந்த மனிதர் உலகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்து அவருக்கு மரணம் வரும் பொழுது உங்களுடைய கியாமத் வந்துவிடும் என்று கூறுவார். ஒரு சபையில இருக்கக்கூடிய மிகவும் வயது குறைந்த ஒருவரை பார்த்து இந்த நபருக்கு வாழ்க்கை கிடைத்து நீண்ட வாழ்க்கை கிடைத்து அவர் மரணமாகும் பொழுது உங்களுடைய கியாமத் காமத் சாஅத்துக்கும் உங்களுடைய சாஅ கியாமத் வந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எனவே கியாமத் என்பது உலகம் அழிவது, உலகம் மலைகள் தவிடுபொடியாகுவது என்றெல்லாம் குர்ஆன் இஸ் ஸமாஉன் ஃபதரத் வைதல் கவாகிபு தஹரத் வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் வைதல் குபூரு புஸிரத் என்று சூரத்துல் இன்ஃபிதார் சூரத்து இஷ்ஷம்ஸ் போன்ற சூராக்களில் அல்லாஹ் தெளிவாக கியாம நாள் நிகழக்கூடிய விடயங்களை பற்றி குறிப்பிடுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கு கியாம நாள் நிகழ்வதை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர் இந்த இரண்டு சூராக்களையும் ஓதி பார்த்து கொள்ளட்டும் என்று சையத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள். இதஸ்ஸமாஉன் ஷக்க இதஸ்ஸம்ஸு குவிரத் என்ற சூரா இதஸ்ஸமாஉன் ஃபத்ரத் என்ற இந்த இரண்டு சூராக்களும் கியாம நாளை கண்முன்னால் கொண்டு வருகிறது. ஆனால் கியாம நாள் வருவதை பற்றி சிந்திப்பது அல்ல இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. எமது கியாமத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், எமது கியாமத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எமது உடலிலிருந்து உயிர் பிரியும் நேரத்திலே எம்முடைய கியாமத் வந்துவிடுகிறது. மன் மாத்த ஃபகத் காமத் ஸாஅதுஹு, மரணமானவர் அவருடைய கியாமத்தை கண்டுகொள்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரம் பெருமதியானது. இப்பொழுது நாம் எல்லோரும் எமது காலை நேரத்தை முடித்து பகல் நேரத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். நேற்று முடிந்து விட்டது, சென்ற வாரம் போய்விட்டது, சென்ற மாதம் போய்விட்டது, இப்பொழுது இந்த வருடம் போய்விட்டது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, பல கோடி ரூபாய் செலவு செய்தாலும் சென்ற இந்த நேரத்தை எங்களால் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியுமா? என்பதை சிந்திக்க வேண்டும். நேரம் போய்விட்டது. இந்த நேரம் தான் எங்களுக்கு கிடைத்த உலகத்திலே கிடைத்திருக்கக்கூடிய முதல். ஒரு வியாபாரி ஒரு வியாபாரத்தை ஒரு தொழில் முயற்சியை செய்யும் பொழுது அவருடைய கையில் ஒரு தொகை முதல் இருக்கும். அந்த முதலை பாதுகாப்பார், அதை வீணாக்க மாட்டார், அதை செலவு செய்ய மாட்டார். அந்த முதலை எப்படி பெருக்க வேண்டும், அந்த பெருக்கப்பட்ட அந்த லாபத்தில் தான் எனது செயல்பாடுகளை எனது செலவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் யோசிக்கிறார். இதே போல அல்லாஹ் நாம் உலகத்திலே வரும் பொழுது எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். இந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்த முதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லுன்னாஸ் யஹுது ஃபபாயிஉன் நஃப்ஸஹ ஃபமுஃதிகுஹா அவ் மூபிகுஹா. ஒவ்வொருவரும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அவருடைய கையிலே ஒரு கொள்முதல் கொடுக்கப்படுகிறது. அதான், இதோ உங்களுக்கு 24 மணி நேரம் ஒரு முதலை நாங்கள் தருகிறோம், நீங்கள் கையிலே எடுத்துக் கொள்கிறீர்கள். காலையில் எழும்பும் பொழுது ஃபபாயிஉன் நஃப்ஸஹ ஒரு வியாபாரத்தில் தன்னை ஈடுபடுத்துகிறார். அது என்ன வியாபாரம்? ஃபமுஃதிகுஹா அவ் மூபிகுஹா. அவர் தனது செயலின் மூலமாக, தனது சொல், தனது பார்வை, தனது கேள்வி, தன்னுடைய நடத்தைகள் மூலமாக தன்னை நரகத்திலே இட்டுக் கொள்கிறார், அல்லது தன்னை நரகத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறார். சமுகத்துக்குஹா அவ் மூவிக்குஹா. தன்னுடைய முயற்சி, தன்னுடைய வியாபாரம் எதற்கு? நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குள்ள வியாபாரம். அல் அதுல்லுக்கும் அலா திஜாரா துஞ்சீக்கும் மின் அதாபின் அலி. எமக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வியாபாரம், மிகப்பெரிய ஒரு தொழில் முயற்சி என்ன தெரியுமா? நாம் நோவினை தரக்கூடிய அகாவில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் இதை பற்றி பேசுகிறது, ஹதீஸ் இதை பற்றி பேசுகிறது. நாம் இந்த முயற்சியை ஒரு வியாபாரமாக நினைக்கவில்லை. எமக்கு கிடைத்த நேரம் எமது இந்த வியாபாரத்துக்கு கிடைத்த முதல். விரும்பினால் இந்த நேரத்தை பயன்படுத்தி பெரும் லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், பெரும் உயர்ந்த நிலையை அடைந்து கொள்ளலாம், சுவர்க்க வாழ்க்கையில் பல தரஜாக்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நாம் சிந்தனையற்று மறதியாளர்களாக ஏதோ வந்தோம், வாழ்கிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், எங்கெங்கோ ஏதேதோ கதைத்து விடுகிறோம் என்று இந்த வாழ்க்கையை நாம் முடித்துக் கொள்ளும் பொழுது நஷ்டவாளிகளாக உலகத்திலிருந்து செல்ல வேண்டி வரும். மனிதன் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார், யா அல்லாஹ் எனக்கு சற்று சந்தர்ப்பம் தருவாயாக, நான் நல்ல அமல் செய்கிறேன், ரப்பிர்ஜிஉ லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிய போகிறது, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, சந்தர்ப்பம் தான், நான் நல்லதை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சொல்லுவார், கல்லா, அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் அல்ல. இன்னஹா கலிமத்து நுஹுவ காயிருஹா. இது ஒவ்வொருவரும் அவரவர் ஏதேதோ கெஞ்சுவார்கள், ஆனால் அதற்கெல்லாம் செவிமடுக்கக்கூடிய நிலை இப்பொழுது கிடையாது. குர்ஆன் பல இடங்களில் இதை பற்றி பேசுகிறது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு நேரம் வர இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு நேரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் விரும்பியதை செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நேரம் வர இருக்கிறது, நாங்கள் கபிரிலே உட்கார்ந்து கொண்டிருப்போம், கபிரிலே இருப்போம். எமக்காக சதகா செய்து நன்மையை அனுப்பக்கூடிய யாராவது எங்களுக்கு கிடைப்பார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் எங்களுக்கு வரும். சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு கபரை கடந்து செல்கிறார்கள். அந்த கபரை கடந்து சென்று ஒரு தொகை தூரம் சென்ற பிறகு இறங்கி 2 ரகாத் தொழுகிறார். அவர்களுடன் சென்ற நண்பர்கள், அல்லாஹ்வின் தூதரின் சஹாபியே, நீங்கள் எப்பொழுதும் செய்யாத ஒன்றை இப்பொழுது செய்ய நாம் பார்த்தோம், ஒரு கபரை கடந்து சென்றீர்கள்,
அதற்கு பிறகு இறங்கி இரண்டு ரக்காத் தொழுகிறீர்கள், அது என்ன நபியுடைய சுன்னத்தா என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த கபரில் அடக்கப்பட்ட இருக்கக்கூடியவர் எனக்கு இரண்டு ரக்காத் தொழ கிடைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இப்பொழுது இருக்கிறார். அந்த கபரை கடந்து செல்லும் பொழுது எனக்கு அந்த யோசனை பிறந்தது, இவருக்கு இப்படியான ஒரு ஆசை இப்பொழுது இருக்குமே, ஆனால் அவரால் இதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கிறதே என்று எனக்கு என்னுடைய உள்ளத்திலே சிந்தனை பிறந்தது. நான் யோசித்தேன், எனக்கு அதை செய்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா, நான் ஏன் இரண்டு ரக்காத் தொழுது கொள்ளக்கூடாது என்று நினைத்துதான் நான் இறங்கி இரண்டு ரக்காத் தொழுதேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அமல்கள் என்பது, இபாதத்துகள் என்பது நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஞானத்துகள், சொத்துக்கள், நேரங்கள் பயன்படுத்துவதற்குள்ள அடிப்படைகள். ஒரு 10 ரூபாய் காச, ஒரு 5 ரூபாய் குத்திய யாராவது சேஃப்ல இருந்து எடுத்து ரோட்ல வீசிட்டு போற, இத 2-3 பேர் நாம பாத்துக்கிட்டு இருந்தோம். என்னப்பா இந்த மனுஷன் 10 ரூபாய் பணத்தை எடுத்து தூக்கி வீசிட்டு போறாரு, 5 ரூபாய் காசை குப்பையில போடுறாரு என்று நாங்க அவரை பத்தி கவலைப்படுவோம். இவருக்கு சுகம் இல்லையோ தெரியாது, இவரை கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூட்டி வைத்து காட்டினா நல்லா இருக்குமே என்றெல்லாம் மற்றவர்கள் சிந்திப்பது உண்டு. ஆனால் அந்த 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பு எம்மிடத்திலே எமது நேரத்துக்கு இருக்கிறதா? 2-3 பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சும்மா பேசிக் கொண்டிருக்கிறோம், டைம் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். டைம் என்பது பாஸ் பண்றதுக்குள்ளதா? 10 ரூபாயை கிழிச்சு போடக்கூடியவர் மடையன், பைத்தியக்காரன் அல்லது சுகம் இல்லாதவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நாம் எமது வாழ்க்கையில் 2 நிமிடங்களை 3 நிமிடங்களை எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் கழித்தோம் என்றால் எங்களை பார்த்து என்ன சொல்வது, என்ன சொல்வது? 4 பேர் சேர்ந்துட்டா, அவர் ஒன்றை பேசுறாரு, இவர் ஒன்றை பேசுறாரு, இவர் ஒன்றை பேசுறாரு. சரிங்க, நீங்க பேசினது நாங்க பேசினதுக்கு என்ன பிரயோஜனம் கிடைத்தது? உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? மறுமைக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய துன்யாவுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய தீனுக்கு என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லை. சும்மா அமர்ந்தோம், உட்கார்ந்தோம், அவரோட கதையை சொன்னாரு, இவரோட கதையை சொன்னாரு, அவரோட டிராமா பார்த்தோம், அது பார்த்தோம், இது பார்த்தோம், முடிஞ்சது ஒன்றும் இல்லை. நேரத்தை நாங்கள் வீணடித்தோம், நேரம் வீணாக போய்விட்டது. விடுமுறை காலம் என்று வந்துவிட்டால் தூங்குவதற்கென்றே நேரம் போய்விடுகிறது, அல்லது வீணான விடயங்களில் நேரத்தை செலவழிக்கிறோம். வீணானது என்று நான் சொல்கின்ற வார்த்தையை நல்ல முறையிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தை ஒருவர் பயன்படுத்தி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். அவர் 1 லட்சம் ரூபாயை சம்பாதிக்காம அந்த நேரத்தில் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளம் என்ன சொல்லும்? நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், நேரத்தை வீணாக்கிட்டேன். ஏன்ப்பா உனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குதே, 1000 ரூபாய் கிடைத்தல்ல பெருசு, 1 லட்சம் ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் அல்லவா எனக்கு 1000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. 1000 ரூபாய் கிடைத்தாலும் அது வீண் என்று நாம் சிந்திப்போம். இதே போலதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் இதுவும் பிரயோஜனம்தான், இதுவும் பிரயோஜனம்தான், இதுவும் பிரயோஜனம்தான் என்று ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எது அதிகம் பிரயோஜனம் என்பதை நாங்கள் யோசிக்கவில்லை, இது அதிகம் பிரயோஜனம் என்பதை யோசிக்கவில்லை. எனவே எமது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிமிடத்தையும் மிகவும் பெருமதியான விடயங்களில் செலவு செய்வது, இது இன்று எமக்கு உள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு பிரயாணியை போன்றவர்கள். அவர் தன்னுடைய பிரயாணம் நீண்ட பயணத்துக்காக கையிலே ஒரு தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இடையிலே கணக்கு பார்க்கிறார், அவர் கொண்டு வந்த பணத்திலே பெரும் பகுதி தீர்ந்து விடுகிறது, கையிலே கொஞ்சம் பணம் மிஞ்சி இருக்கிறது, இன்னும் மீதமாக இருக்கக்கூடிய தூரத்தை பார்த்தால் நீண்ட தூரம் மீதம் இருக்கிறது. என்ன செய்வது? யோசிக்கிறார், ஆஹா, கொண்டு வந்த பணம் தீர்ந்து கொண்டிருக்கிறது, நீண்ட பயணம் இருக்கிறது, என்ன செய்வது? இப்பொழுது அவர் தேவையற்ற செலவுகளை குறைக்கிறார். வாகனத்தில், சொந்த வாகனத்தில் செல்ல வேண்டும் என்றிருந்தால் அதை குறைத்து பொது டிரான்ஸ்போர்ட்ல செல்கிறார். வாகனத்தில் செல்ல வேண்டிய இடத்திலே நடந்து செல்கிறார். மனதுக்கு விருப்பமான உணவுகளை விட்டு சிக்கனத்துக்கு வருகிறார். ஏன்? பயணத்தை முடிக்க வேண்டும், கையிலே பணம் குறைவாக இருக்கிறது, இடையில் முடிந்துவிட்டால் பிரச்சனையாகிவிடும் என்று அந்த பிரயாணி யோசிப்பது போலதான் இன்று எம்முடைய நிலை இருக்கிறது. நீண்ட தூரத்தை கடத்தி வந்து விட்டோம், பின்னால் திரும்பி பார்த்தால் எம்முடைய கையிலே எதுவும் கிடையாது. ஆகராவிலே சென்ற அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் இதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு எம்மிடத்திலே எதுவுமே கிடையாது. நீண்ட பயணம், நேரம் மிக குறைவு, மரணம் எங்களை தட்டிக் கொண்டிருக்கிறது, மரணம் எங்களை தட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் எம்முடைய இந்த நேரத்தை, இந்த வாழ்க்கையை அளந்து அளந்து செலவு செய்ய வேண்டும், கணக்கு பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டும். இந்த நேரத்திலிருந்து எமது ரப்புக்கு நான் என்ன அளவை கொடுக்கிறேன், எனது ரப்புக்கு என்ன அளவை கொடுக்கிறேன். இன்று நாம் உலகமே பணம் சம்பாதிக்க வேண்டும், தேவைகளை பூர்த்தியாக்க வேண்டும் என்ற ஒரு வெறியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே எமது ரப்புக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய அந்த நேரம், அதிலே நாங்கள் கவனக்குறைவாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித்தந்த முறை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு நேரம் கொடுக்க வேண்டும், உமது இரவிலே ஒரு பகுதியை அல்லாஹுக்காக ஒதுக்க வேண்டும், அவசரமாக தூங்க வேண்டும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹு நௌம கப்லஹா வல் ஹதீஸ பஅதஹா, இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பிறகு தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருப்பதையும் நபி அவர்கள் தடுத்தார்கள், வெறுத்தார்கள். எனவே இஷா தொழுது விட்டோமா, உணவை முன்னால் முடித்துக் கொள்வது நல்லது, சரி, பின்னால் முடித்துக் கொண்டால் அவசரமாக நாங்கள் ஓய்வுக்கு போக வேண்டும். சென்ற பிறகு நாங்கள் இரவையிலே எழுந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று இபாதத்திலே கழிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆக சிறந்த இபாதத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த இபாதத். என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் இஷாவிலிருந்து சுபஹ் வரை உள்ள நேரத்தை ஆறு பங்காக பிரிப்பார். முதல் மூன்று பங்கிலே ஓய்வெடுத்துக் கொள்வார்கள், தூங்கிக் கொள்வார்கள். மூன்று பங்கு கழிந்த பிறகு நான்காவது ஐந்தாவது பங்கிலே எழுந்து அல்லாஹுக்கு முன்னால் நின்று இபாதத் செய்வார். ஆறாவது பங்கிலே அவர்கள் திரும்பவும் ஓய்வெடுத்துக் கொள்வார். மூன்றில் இரண்டு ஓய்வுக்காகவும் மூன்றில் ஒன்று அல்லாஹுக்கு முன்னால் நின்று இபாதத் செய்வதற்காகவும் ஒதுக்கப்படும். இதுதான் ஆக சிறந்த இபாதத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இரவு நேர இபாதத்துக்கு பழக்க வேண்டும். எங்களை பழக்க அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார், உனக்கு முன்னால் நின்றிருக்கிறார், என்னை நீ மன்னிப்பாயா? துஆவிலும் இஸ்திஃபாரிலும் தொழுகையிலும் குர்ஆன் ஓதுவதிலும் எனது நேரத்தை நாங்கள் கழிக்க வேண்டும், நேரத்தை கழிக்க வேண்டும். ரோட்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறோம், அங்கு இங்கு ஏதோ பார்த்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் செல்வதற்கு பதிலாக குர்ஆனை ஓதிக்கொண்டு சென்றால் நன்மை கவுண்ட் பண்ணப்படுகிறது. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் தஅதிலு சுலுஸல் குர்ஆன். ஹுவல்லாஹு அஹத் பாடமில்லாதவர்கள் எம்மில் யாரும் இருக்கிறார்களா? குல் ஹுவல்லாஹு அஹத் பாடமில்லாதவர்கள் எம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை, எல்லோருக்கும் பாடம். நீங்கள் ஒரு முறை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்கள், மூன்றில் ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறார். நபியர்கள் சொன்னார், குல் ஹுவல்லாஹு அஹத் தஅதிலு சுலுஸல் குர்ஆன். எங்களுடைய நேரத்தை நாங்கள் பயணத்திலே, பாதையிலே, வீட்டிலே, பல சந்தர்ப்பங்களிலே சும்மா ஏதோ பேசிக்கொண்டும் ஏதோ கலைத்துக் கொண்டும் ஏதோ தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டும் இருப்பதற்கு பதிலாக அமல்களில் நாங்கள் கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லான் அவ் தம்லஉ மா பைன அஸ்ஸமாஇ வல் அர்த். ஒரு முஃமின் ஈமானுடன் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இரண்டும் சேர்ந்து பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் உள்ள முழு இடைவெளிகளையும் நன்மையால் நிரப்பி விடுகிறது என்று சொன்னார். எமது நேரம் எவ்வளவு வீணாக செல்கிறது. கடும் இஜ்ரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய துஆக்களில் என்னுடைய ஸலவாத்துக்கு அதிக இடம் கொடுங்கள். காபின் உஜ்ரா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய துஆக்களில் காவாசை உங்களுடைய ஸலவாத்துக்காக ஒதுக்குவா? நல்லதுதான், அதை விட அதிகமாக செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அரைவாசியை ஒதுக்கவா? நல்லதுதான், அதை விட கொஞ்சம் அதிகமாக ஆக்கி கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். முக்காவாசியை கொடுக்கவா? அதை விட அதிகமாக்கி கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். எனது முழு துஆவையுமே உங்களுடைய ஸலவாத்துக்காக ஒதுக்கவா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் நீங்கள் செய்யுங்கள், அப்படியே செய்யுங்கள், உங்களுடைய கவலைகள் போக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி மீது ஸலவாத் சொல்வது என்ன கஷ்டமா? اللهم صل على محمد وعلى ال محمد صلى الله على محمد وعلى ال محمد ஒரு முறை நபியின் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் 10 முறை ஸலவாத் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எனவே இவைகளெல்லாம் எங்களுடைய நேரங்களை பெருமதியாக கழிப்பதற்குள்ள அழகான வழிமுறைகள். பாவங்களை விட்டும் எங்களுடைய மனதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எமது வாழ்க்கையை நாங்கள் கழிக்க வேண்டும். அதுதான் நாம் இன்னும் ஒருவரை பற்றி எங்களுடைய உள்ளத்திலே எந்த கவலமும் கிடையாது, எந்த கோபமும் கிடையாது, எந்த தவறான எண்ணமும் கிடையாது. மனதை மற்றவர்கள் விடயத்தில் பரிசுத்தப்படுத்தி நாங்கள் இருப்போம் என்றால் பாவங்களை விட்டும் எங்களுடைய மனசு பரிசுத்தமாக இருக்கும். உலகத்திலே மனிதன் என்றால் தவறுள்ளவன் தவறில்லாதவன் யாருமே கிடையாது. இவர் நல்ல மனுஷன், இவர்கிட்ட எந்த தவறும் கிடையாது என்று சொல்வதற்கு உலகத்திலே நபிமார்களை தவிர வேறு யாரும் கிடையாது. எல்லோருமே தவறுள்ளவர்கள். நபிமார்கள் ரசூல்மார்கள் மாத்திரம்தான் தவறுகள் இருந்து பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். எனவே தவறுகள் எல்லோரிலும் இருக்கும். ஒவ்வொருவருடைய தவறையும் வைத்துக் கொண்டு அவர்களை பற்றி பாராட்டி பேசிக்கொண்டு அந்த தவறுகளை வைத்து தவறான எண்ணங்களை மனதிலே கொள்ளும் பொழுது எங்களுடைய உள்ளம் அழுக்காகிறது, நாங்கள் பாவத்துக்குரியவர்களாக மாறுகிறோம். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்காக நாம் எமது ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வோம். உயர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நபி அவர்கள் அல்லாஹ் சொன்னது, நீங்கள் உம்மத்தினர் செய்யக்கூடிய பாவத்துக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், வஸ்தஃஃபிர் லஹும், எனது நண்பர்களுக்காக எமது அண்டை வீட்டுக்காரர்களுக்காக, எமது பிள்ளைகளுக்காக, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக நாங்கள் எழுந்த யா அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். உலகத்திலே விடயத்திலே நாங்கள் என்னென்ன விடயங்களில் ஈடுபடுகிறோமோ, அது எங்களுடைய தொழில் முயற்சிகள், எங்களுடைய படிப்புகள், எங்களுடைய துனியாவுடைய என்ன விடயங்களாக இருந்தாலும், அந்த விடயத்திலே நல்ல நீயத், இது மற்றவர்களிடத்திலே தேவையாக கூடாது, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களை, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை தீனுக்காக நாம் பயன்படுத்துவேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் பயன்படுத்துவேன் என்ற தூய எண்ணத்தோடு செய்யக்கூடிய துனியாவுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுக்கிறார், அதுவும் இபாதத்தாக மாறும். ஆனால் ஒரு நிபந்தனை, நாங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மார்க்கத்தின் வரையறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அதற்கு நன்மை இருக்கிறது, இல்லை என்றால் அது பாவமாக கருதப்படும். ஆகவே மேலான கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாம் இந்த அடிப்படையான விடயங்களை எமது வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக அமைத்துக் கொண்டு எமது காலையை, எமது மாலையை, எமது இரவை, பகலை, எமது மாதங்களை, வருடங்களை முறையாக நாங்கள் கணக்கிட்டு செலவழிக்கும் பொழுது நாங்கள் கியாமத்தின் நாளிலே கவலையற்றவர்களாக, சந்தோஷமாக, சுவர்க்கத்துக்கு உரித்தானவர்களாக மாறக்கூடிய ஒரு நிலை எமக்கு ஏற்படும். எனவே அல்லாஹ் ஜலாலுஹு இப்படியான அடிப்படைகளை மையமாக கொண்டு வாழக்கூடியவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கவலைகளை போக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த உம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை வெளிநாடுகளில், எமது நாட்டிலே, யா அல்லாஹ், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் யா அல்லாஹ் சிரமப்படுத்தப்படுகிறார்களோ எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக, வாழ்க்கையை வரக்க செய்வாயாக, உலகத்திலே அமைதியை ஏற்படுத்துவாயாக, மக்களுடைய உள்ளங்களிலே நிம்மதியை உண்டாக்குவாயாக, நிம்மதிக்குரிய விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக உலகத்தில் எல்லா மக்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக, நிம்மதியான விடயங்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அவர்களுக்கு கொடுப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய உறவினர்கள், உற்றார்கள், குடும்பத்தினர்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் அனைவருடைய கபர்களையும் சொர்க்கத்தின் பூஜையுடைய ஆக்கி அவர்களுடைய தரஜாத்தில் உயர்த்தி அவர்களையும் எங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பே நீ தந்தருள்வாயாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلق الإنسان لم يكن له شيئا مذكورا فسواه وعدله وفضله على كثير ممن خلق وجعله سميعا بصيرا ثم هداه السبيل ونسب له الدليل إما شاكرا وإما كفورا أما الكافرون فأعتد لهم سلاسل وأغلالا وصعيرا وأما الشاكرون فنعمهم وكرمهم ولقاهم نظرة وسرورا إن هذا كان لكم جزاء وكان سعيكم مشكورا سبحان من بيده ملكوت كل شيء لم يزل ولا يزال عليما قديرا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا يوم تبلى كل نفس ولا تقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا تجد نصيرا يومئذ يندم الإنسان ولا ينفعه الندم ويطلب العود إلى الدنيا وهيهات أن يعود ويخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا يا ابن آدم ترزق بالرزق فإن الرزق مقسوم والحريث محروم والاستقصاء شوم والأجل محتوم وقد فاز من لم يحمل من الظلم نقيرا يا ابن آدم خير الحكمة خشية الله وخير الزاد التقوى وخير ما أعطيتم العافية وكان ربك قديرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ادعوا الله أو ادعوا الرحمن أيما تدعوا فله الأسماء الحسنى فلا تجهر بصلاتك ولا تخافت بها وابتغ بين ذلك سبيلا وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك
ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا اقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم.